வேண்டாம் என்று ஞானசுந்தர சுவாமி சொல்லிட்டார். பெரிய விஷயங்கள் இதெல்லாம் பொதுவான விதி. மும்மலமுடைய சகல ஆன்மாக்களை குரு மூலமாக மானுட சட்டை தாங்கி வந்து சொல்லுவாங்களே, அப்படி குருநாதன் வாயிலாக வந்து அருள் செய்வதுதான் பொதுவான விதி இல்லையா. ஆக அந்த மாதிரி நம்ம தவங்களை செய்ய வேண்டும், சரியை கிரியை யோகம். இப்ப இந்த ஞானத்துல ரெண்டு பார்த்தோம், பரஞானம் அபரஞானம்னு. இந்த அபரஞான சிந்தனையை வந்து நாம எப்பவும் செய்ய வேண்டும். நாம சரியே செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அதற்கு அடுத்த விசேடதி கைப்பற்று சமயதி கைப்பற்று சரியை செய்ய வேண்டும். தவம்னு சொன்ன உடனே தவத்தை செய்வதற்கு ஞானத்தை பெறுவதற்கு தகுதிப்படுத்துவது தவம், தவத்தை செய்வதற்கு தகுதிப்படுத்துவதாங்க தீக்கை. முதல் படிங்க அது. தீக்கை வாங்காச்சுனா ஏதோ ஒரு பெரிய பொறுப்பு முடிந்து விட்டதாக அர்த்தம் இல்ல, அதுதாங்க முதல் படி. ஏன்னா தவங்களை செய்தால்தான் ஞானம் கிடைக்கும் சொல்லியிருக்கு, ஞானத்தின் வாயிலாகத்தான் வீடு பேர் கிடைக்கும் சொல்லியாச்சு. அப்ப நம்ம கண்டிப்பா தவங்களை செய்யணும்னு முடிவாயாச்சு. தவங்களை செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவதுதான் தீக்கை. அதனால அது சமயத்தின் நுழைவாயில் தான். அது நான் வேண்டாம் சொன்னா நான் சமயத்துக்குள்ள நுழையல அப்படின்னு சைவங்கிற பேர்ல நான் தான் நாம் ஒரு கருத்து வைத்திருக்கின்றோம் அர்த்தம் என்று ஐயா அவர்கள் சொன்னது போலதான். எனவே அந்த தீக்கை சமய தீக்கை பெற்று சரியை செய்தல், விசேட தீக்கை பெற்று கிரியை யோகம், ரெண்டுக்குமே விசேட தீக்கை தான். இப்படி அந்தந்த உரிய தீக்கை பெற்று சரிய கிரியைகளை செய்யும் போதும் யோகத்தை செய்யும் போதும் இந்த ஞானம்ங்கிறது அங்க இருக்கணும். ஞான பயிற்சி என்னன்னா பரஞானமாகிய திருவருள் கிட்டாமல் இருக்கலாம், ஆனால் அபரஞானமாகிய நூல்கள் நம்ம வசம் இருக்கின்றன. வடமொழி தெரியவில்லையே, ஆகமும் கற்க முடியவில்லையே, அதற்கு இணையா தொடர்புடைய தென்மொழியை சிவபெருமான் வகுத்து காட்டியிருக்கின்றாரே. வேற எந்த நாட்டில் உள்ள எந்த மக்களுடைய தாய்மொழியும் அந்த தகுதியை பெறவில்லையே. நம்முடைய தமிழ் மொழிக்கல்லவா அந்த தமிழ் தகுதியை கொடுத்திருக்கின்றார். தெய்வ சுருதி தமிழ்கன்று தீட்டா நிலமைத்து என்று சிவஞான சுவாமிகள் அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ்ல சொன்ன மாதிரி அந்த ஆகமத்திற்கு இணையான நூல்களை எல்லாம் நம்முடைய தமிழ் மொழியிலே வழங்கியிருக்கின்றாரே. அந்த ஞான சாத்திரங்களை நாம் சிந்தனை செய்ய வேண்டும். ஆகவே எந்த நிலையிலும் இந்த ஞானத்தை நாம் கை கொள்ள வேண்டும். சரியை செய்தாலும் சரிதான், சரியை செய்யும் போது நம்முடைய வீட்டில் வந்து நம்ம ஒரு பூஜை என்று ஏற்றலாம், தப்பு இல்லை. முறையா பூஜை வாங்கி ஏற்றினாதான் முழு பலன். ஆனால் நம்மால் இயன்றவரை ஒரு பூஜைன்னு செய்யலாம், தப்பு இல்லை. அது சரியையில் கிரியைன்னு சொல்லியிருக்கின்றார்கள். நம்மால் முடிந்தவரை ஆசனங்களில் எல்லாம் இருந்து பிராணாயாமம் முதலிய யோக பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். ஏன்னா நம்ம நூல்களை சொன்னபடி நம்ம ஆட்சி விதித்தபடி வேற எங்கேயாவது வேறக்கூடாது, அது தவமாகாது. சிவபெருமான் பரம்பொருள் அல்ல, முப்பொருள்கள் அல்ல, கிடையாது. பதி கிடையாது, பசு கிடையாது, பாசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம தியானம் பண்ணணும், அது எப்படிங்க நம்ம சொன்ன தவமாகும் அவ்வளவுதாங்க. அதனால யாரையோ பிடிக்காம நான் ஏதோ சொல்றேன் நீங்க நினைக்கக்கூடாது. உட்பொருளை தெரிஞ்சு சொல்றோம். சிவாலய வழிபாடும் மத்த ஆலய வழிபாடும் ஒன்றாகாதுன்னு இப்ப நீங்க எளிதா உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா சண்முக இளையா சொல்லிட்டாங்க, சிவலிங்கம் பசு, மன்னிக்க வேண்டும், சிவலிங்கம் பதி, ரிஷபதேவர் பசு, பழிவீடம் பாசம் சொல்லிட்டாங்க. இந்த முப்பொருள் உண்மையே மற்ற கோயில்கள் இல்லை. அப்போ நீங்க முப்பொருள் உண்மையை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அதை அந்த முப்பொருளை சொல்லாத கோயிலுக்குலாம் போய் வழிபட்டா கொள்கை ஒன்று நடைமுறை ஒன்று மாதிரிலாம் ஆயிரும். அதுக்காக தான் சொல்றாங்க கேட்டீங்களா. ஆகையினாலே நாம வந்து நாம செய்யக்கூடிய யோகம் அதுதான், மற்ற யோகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. நாம சரியிலிருந்து இந்த பிராணாயாமம் முதல் யோகங்களை செய்யலாம். நம்முடைய அனுஷ்டானத்திலே தீர்க்கம் பெற்று சந்தியாவந்தனம் பண்றோமே அதிலேயே பிராணாயாமம் எல்லாம் வருகின்றது. நம்முடைய மந்திரங்கள் அதற்கு உள்ள மந்திரங்களை நாம் வந்து மனதிலே கணித்துக்கொண்டு அந்த பிராணாயாமத்தை செய்ய வேண்டும். கும்பகப்படுத்திக் கொண்டு அந்த மந்திரங்களை நான் சொல்ல வேண்டும். மந்திரங்கள் மந்திரங்களாலதான் அவன் வந்து நமக்கு உலக போகத்தையும் கொடுக்கான், முத்தியும் கொடுக்கான். சித்தியார் சொல்லுது, அத்தினால் புத்தி முத்தி அழித்தலால் சொல்லுது. அந்த மந்திரங்களே ரொம்ப உயர்ந்த மந்திரம் எது தெரியுமா, அது பஞ்சபிரம மந்திரம் அப்படின்னு சொல்லுது சித்தியார். அந்த பஞ்சபிரம மந்திரத்தையும் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி சகல சமய வேத புராண இதிகாசங்களாக விளங்கக்கூடிய அந்த பஞ்சாசரத்தையும் அதை தாங்க நம்ம தீக்க மூலமா வாங்குறோம். வாங்கி ஒவ்வொரு கிரியை செய்யும் போது அந்த பஞ்சபிரம மந்திரத்தை திருப்பி 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 நம்ம சொல்லுவோம், சொல்லி உரு ஏத்துவோம். அப்புறம் ஜபிக்கும் போது பஞ்சாசரத்தை சொல்லுவோம். இந்த பேர் எல்லாருக்கும் கிடைக்காது, அதான் தகுந்தவர்களுக்கு தீக்கை வழங்குதல் சிவபுண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சரியக்கிரிய யோகம்னா எல்லாம் சிவபுண்ணியங்கள். அதுல தக்காருக்கு ருத்ராட்சம் வழங்குதல், ருத்ராட்சம் வழங்குதல்னா தகுந்தவர்களுக்கு வழங்குதல் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ருத்ராட்சத்தை அணிந்துட்டால் அப்புறம் மது மாமிசம் போன்ற தீயவற்றை விட்டுவிட வேண்டும், அவற்றை அணிந்து கொண்டு அதை செய்யக்கூடாது. நீ விதிகளை தான் பார்க்கணும் மொழிய, நீ ஆட்களை சுத்தி இருக்க ஆட்களை பார்க்கக்கூடாது. சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் உத்ராட்சம் போட்டு இப்படி செய்யாதா சார்னா அது அது வேற, நம்ம விதியை தான் சொல்லணும். விதிகள் என்ன உண்டோ அதுதான், இப்படிதான் அதான் முறை அதுதான். ஆகவே தகுந்தவருக்கு உத்ராட்சம் வழங்குதல் என்ன, அப்புறம் தகுந்தவருக்கு சிவதீட்சை வழங்குதல். நாங்க எல்லாருக்கும் வழங்கக்கூடாதுங்க பஞ்சாசிரம்னு. பஞ்சாசிரம் இந்த ஐயா உண்மையோட கோபம் அருமையா சொன்னா, இன்னொன்று தீட்சை வேணுமா வா இந்த புடி அஞ்சு எழுத்து மந்திரம் போவேன் அப்படி ஆள் என்ன செய்வாங்க தெரியுமாங்க, ஒரு வாரம் கழிச்சு வருவான் வந்து, ஐயா இந்த பஞ்சாசிரத்தை விடவும் ஒரு பெரிய மந்திரம் இருந்தா அதை சொல்லுங்களேமா கேட்டா எங்க ஆசிரியர் சொல்லுவா, தகுதி நாளுக்கெல்லாம் தேசிய கொடுத்தா ஒரு வாரம் கழிச்சு சொல்லுவானா, ஐயா பஞ்சாசிரம் சொன்னேன் நான் ஒரு வாரம் நல்லா அதை பயிற்சி பண்ணேன், இது இதுக்கு அடுத்தால இதை விட மேலான ஒரு மந்திரம் இருந்தா அதை சொல்லுங்களேமா, அவனுக்கு கொடுத்து என்ன புண்ணியம். ஆகவே தகுதி உடையவர்களுக்கு தேசிய வழங்குதல் நாக, என்னன்னா அந்த அபரஞானத்துலதான் கொஞ்சம் பயிற்சி, இந்த மாதிரி இரு இடங்கள்ல எல்லாம் போய் உட்காந்து கொஞ்சம் கேட்டிருந்தா சரி, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே, அதை விட சிறந்த மந்திரம் இல்லை அப்படின்னு ஐயா பல உதாரணங்கள்லாம் கொடுத்தார்கள். ஆகையினாலே அந்த மாதிரி இந்த அபரஞான பயிற்சி ரொம்ப அவசியம். அதே நமக்கு 14 சாத்திரங்கள் இருக்கின்றன, அவற்றின் பொருளை நாம் சிந்திக்க வேண்டும். இதற்கு கருவி நூலாக இருப்பதுதான் இலக்கணம். அந்த இலக்கணம் சிவபெருமானால் அருளி செய்யப்பட்டது. இலக்கணம் சிவபெருமானால் அருளி செய்யப்பட்டது. திருப்போவையாருக்கு ஒரு பாடல்ல ஒரு பாடல் வரும், என்ன தாயிற் சிறந்தன்று தாய் என்ன தாயிற் சிறந்தன்று நான், தாயிற் சிறந்தன்று நான் தகைசால், அந்த தகை சார்ந்த அந்த நாணத்தினும் கற்பு சிறந்தது அப்படின்னு வரும் இல்லையா. இது என்ன அப்படின்னா சிவபெருமானுடைய வாயிற் சிறந்த மதையிற் சிறந்த வாழ்நுதலை என்று முடிப்பார். அப்படி ஒரு பாட்டு வரும், அதுக்கு சொல்லுவாரு, அதுக்கு வந்து பேராசிரியர் ஒரு உரை சொல்லிடுவாரு, ஒரு உரை சொல்லிட்டு பின்னால் எழுதுவார் என்ன அப்படின்னா, தாயை போல ஒரு பெண்ணிற்கு அவள் தாயை போல நாணம் சிறந்தது, அந்த நாணத்தினும் சிறந்தது கற்பு என்று சொல்லி அங்கே தொல்காப்பிய சூத்திரம் ஒன்றை எடுத்து காட்டுவார். என்ன அப்படின்னா, உயிர் சிறந்த நான் செய்யதீர் ஐயா சொல்லுங்க அந்த நூற்றாவ, நானே செய்யதீர் காட்சி கற்பு சிறந்தன்று சொல்லிருக்காங்க இல்லையா, அதே கருத்து அங்கே தொல்காப்பியத்திலே வருகின்றது இல்லையா. ஆனா திருக்கோவையில மாணிக்கவாசகர் என்ன சொன்னார், நானை தாயை போல நாணம் சிறந்தது, நாணத்தை விடவும் அந்த பெண்ணுக்கு கற்பு சிறந்தது என்று சிவபெருமான் அருளியுள்ள நூல்களிலே சொல்லப்பட்டுள்ளதுன்னு சொன்னார். தொல்காப்பியத்திலும் அதே கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது, தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல்ல. அப்ப சிவபெருமான கருத்து தான் தொல்காப்பியத்தில் வந்திருக்கின்றது என்பதை காட்டியிருக்கின்றார். எனவே சிவபெருமானின் வழிவந்த நூல் அந்த தொல்காப்பியம். ஆகையினாலே இலக்கணம் அவரால் அருளி செய்யப்பட்டதுன்னு சொல்வார்கள். அதான் கம்பர் கூட சொல்வதா சொல்வார்கள், உலக்கு மறை நாளினும் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. ஆமா, சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான் அகஸ்தியன் சொல்லும் போது, அந்த சிவபெருமான் தந்த தமிழை அகஸ்தியன் தந்தான் சொல்லியிருக்க, அப்படி அருமையா சொல்லியிருக்க சிவபெருமான் சொன்னது தமிழ் இலக்கணம். அது ஐயா அவர்கள் அந்த அருமையா சொன்னார்கள், சிவபெருமான் அந்த இலக்கணத்தை சொல்லும் போது சைவ சித்தாந்தத்துக்கு உதாரணங்கள்லாம் எளிதாக கிடைக்கும்படி சொல்லி வச்சிருக்கான் சொல்லி அருமையா சொன்னார்கள். அந்த அதை கேட்கக்கூடிய பேர் என்று எங்களுக்கு வாய்த்தது என்னன்னா, உயிர் சாந்ததன்மை அடைவது. அதனால உயிர் எழுத்துக்களை பாருங்க, வல்லினமைகளை சேர்ந்தா அதுவும் வல்லினமா நிற்கின்றது, மெல்லினமைகளை சேர்ந்தா மெல்லினமா இருக்கின்றது, இடையினமைகளை சேர்ந்தா இடையினமா இருக்கின்றது. உயிர் சாந்ததன்மை வருவது என்பது இலக்கணத்தில் எப்படி பொருந்தி வருது பாருங்க என்று இப்படி அருமையாக சொன்னார்கள். அதுபோல இங்கே இந்த சாஸ்திர சிந்தனையானது மிகவும் அவசியம். இதுதான் நம்மளை மேற்கொண்டு அந்த தவத்திலே நம்மை வந்து ஊக்கமோடு ஈடுபடுத்தும். அல்லது நாம என்னெல்லாம் சரியை செய்யறோமே இதற்கு பலன் உண்டா அப்படின்னு ஒரு மயக்கம் வரும். ஐயா சண்முகராஜ் சொன்னது மாதிரி பல்வேறு வகையான திசை திருப்பும் இயக்கங்கள் இருக்கின்றன, அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, இப்படி நவீனமா செஞ்சுட்டு போலாம, உலகத்தவர்கள் வந்து உலகத்தவருடைய கண்ணோட்டம் மாறும், திருநீர் அணிந்தால் கூட உலகத்தோடு ஒரு மாதிரி பார்க்கலாம், ருத்ராட்சம் தரிச்சா கேட்கவே வேண்டாம். இப்ப உள்ள காலம் என்னன்னா லேசா அப்படி பொட்டு மாதிரி திருநீர் வச்சுட்டாலே சிவ பழமா இருக்கையில சார்ந்துதான். இப்ப அப்பா இப்படிலாம் பூசினா இகழ்வார்கள், நான் சின்ன பையனா இருக்கும் போது என்னடா பூஜிருக்க நீ அப்படிம்பாரு, இப்ப வந்து இப்படி வச்சுட்டாலே சிவ பழமா இருக்க இடையான்றாங்க, ஏன்னா நெத்தியில ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆக நமக்கு சிவ வேடம் தான், அவன் ஒவ்வொரு திரைப்படத்துல கதாநாயகன் எந்த வேடத்துல வரானோ அவன் வேடத்துல இருக்கிறது பெருமை நினைக்காம, நமக்கு வந்து என்ன சிவ வேடம் தான், அந்த சிவ வேடத்துல நம்ம பின்பற்ற தகுந்த வேடம் அவர் மாதிரி உத்தராஷம் திருநீர் போடலாம், மத்ததுல அவரை நம்ம பின்பற்ற முடியாது. ஐயா அவர்கள் சொன்னார்கள், சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பாசுபதம் மாவீரதெல்லாம் இதெல்லாமே தூக்கி மண்ட ஓடலாம் தூக்கி மாட்டுவான், நமக்கு அந்த விதி கிடையாது, பின்பற்ற அவரை அவர் சிவபேடம் நமக்கு விபூதி ருத்ராசம் தான் அவர்கள் அதை விளக்குவார்கள். அப்படியெல்லாம் இருக்கும்போது அப்ப பல்வேறு நவீன கொள்கைகள் வரும்போது இது என்னையா இன்னும் இப்படி பழைய பஞ்சாங்கமா இருக்கு, நாங்க எல்லாத்தையும் தியானத்திலே முடிச்சிருந்தோம் ஐயா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பல்வேறு மயக்கங்கள் தோன்றலாம். அப்போ இந்த அபரஞான சாஸ்திரத்தை நாம் இந்த பயிற்சி வைத்துக் கொண்டால் நம்முடைய செய்கைகள் ஒவ்வொன்றும் உயர்ந்தவை அப்படின்னு இந்த ஞான சாஸ்திரங்கள் தகுந்த காரணங்களோட விளக்கும். அதுதான் அங்க முக்கியம், சும்மா சைவம் சைவத்தின் மேற்சமயம் வேறு இல்லை சைவத்தின் மேற்சமயம் வேறு இல்லைன்னு திருப்பி திருப்பி சொல்றது நம்ம வழக்கம் இல்லை. அதை வந்து காரண காரியங்களோட விளக்குது, தர்க்கத்தோட விளக்குகின்றது, இலக்கண வரம்பு கடமாமல் விளக்குகின்றது. அப்ப அது சொல்லியிருப்பது மெய்ப்பொருள் தான். அப்போ நம்ம திருநீர் பூசுவது, ருத்ராக்கம் அணிவது, சிவாலய வழிபாடு செய்வது, சிவன் அடியார்களை சிவமாகவே கருதி வழிபடுவது, ஆகிய இவைதான் உத்தமோத்தம சிவபுண்ணியங்களாகும். இன்று ஒரு கருத்து தோன்றலாம், நாளை ஒரு கருத்து வரலாம், ஆனால் நிச்சயமாக நம்முடைய கருத்துக்கு அது இணை ஆகாது என்ற ஒரு தெளிவு. பின்னை புதுமைக்கும் பேர்த்துமை பற்றினாக அவர்கள் ஒரு கருத்து சொன்னாலும் அதை விடவும் புதுமையான உயர்ந்த கருத்து இங்கு இருக்கும். இல்லைன்னு சொன்னா நாம் அறியவில்லை, அதை நாம் அறிய முற்பட வேண்டும். ஆகவே இனி நாம் நூல்களை படிக்கும் போது அவை சைவ சித்தாந்த நூல்கள் தானா? இதுவரைக்கும் நாம ஏதோ ஒரு பக்தி நூல் அப்படின்னு சொல்லி படிக்கலாம், இனி அவை வந்து சைவ சித்தாந்த நூல்கள் தானா? சைவ சித்தாந்தமே முத்தி தரக்கூடிய நெறி, சிவபெருமானே முத்தி தரக்கொள்ள கடம் பரம்பொருள் என்கின்ற ஒரு உணர்ச்சி நமக்கு இனிமேல் வந்துவிட வேண்டும். ஆன்மீக நூல்கள் என்று பொதுவகையால் படிப்பதை விட்டுவிட்டு படிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம், ஆனால் பின்பற்றுவதற்கு சைவ சமய நூல்களே உரியவை அப்படிங்கிற தெளிவு நமக்கு வந்துட்டா நம்ம 15 நாள் வகுப்பு கட்டதன் பலனை அடைஞ்சிட்டோம் அர்த்தம். யாரெல்லாம் என்ன சொல்லாங்க, எல்லாத்தையும் கேட்போம், எல்லாத்தையும் பின்பற்றுங்க இந்த நிலையை விட்டு தள்ளி சைவ சமய நூல்களே பின்பற்றத்தக்கவைன்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் சைவ சமய நூல்கள் கிடைக்கும் பார்த்து அதை வாங்கி சேகரித்தலும் படித்தலும் அதனோட நிற்றலும் அந்த விழிப்புணர்ச்சி வந்துட்டுதுன்னா அப்ப உண்மையான ஒரு பாதிப்பை இந்த 15 நாட்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஒரு கொள்கை நமக்கு இருக்கும், பழைய நூல்னா அதோட மதிப்பே தனிதான், இன்னைக்கு வந்த நூல் என்னையா நூல் இருக்கும். உமாவதி சிவன் காலம் அப்படிப்பட்ட காலம், மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டிய காலம். அதனாலதான் சொன்னார், தொன்மயமாம் எனுமவையும் நன்றாகா, இனி தோன்றிய நூல் இன்று தோன்றிய நூல் எனுமவையும் தீதாகா. இன்னைக்கு வந்தது தொன்மையான நூல் ஒரு காலம் பற்றி நல்ல நூல் சொல்லிடலாமா? நானா சீவவாத கட்டளை அப்படின்னு ஒரு புசகம் பழைய கடையில் கிடைச்சுங்க, அல்லது கைவல்ய நவனீதம் கிடைச்சது. தொன்மையான நூல் எவ்வளவு காலமா இருக்கு தெரியுமா? இதுதான் பின்பற்றத்தக்க நூல் அப்படின்னு சைவன் எண்ணிவிடலாமா? இப்ப சமீபத்தில் ஐயா ஒரு நூல் வெளியிடுதாங்க, உண்மை விளக்க உரை வெளியிடாங்க. இந்த உரை நூல் இது இப்பதான் வந்திருக்கு, இதுதான் என்னது சீவவாத கட்டளை தான் இன்னைக்கு உயர்ந்த நூல் சொல்லலாமா? தொன்மையை வச்சு சொல்லக்கூடாது, புதுமையை வைத்து தள்ளவும் கூடாது. அப்ப எதை வைத்துக் கொள்வது, எதை வைத்து தள்ளுவது அப்படின்னா, மிக மேலானவர்கள் 3 நிலையில பிரிக்கார் ஆட்களை. ஒரு சாரார் மிக மேலானவர்கள், அவர்கள் வந்து பார்த்த உடனே இது வந்து சைவ நூல் தானா பின்பற்றத்தக்க நூல் தானு புரிந்து கொள்வார்களாம் என்ன. ஆனால் காலத்தின் காலம் பிந்திய காலம் என்பதனாலே நூல் ஆசிரியர் அந்த காலத்தின் அளவுக்கு வந்து பெரிய ஒரு ஞானியாக பெரிய யோகியாக இல்லாட்டாலும் கூட அவர் சொன்ன விஷயம் முப்பொருள் விஷயம், எனவே அந்த விஷயத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உடனே எடுத்துக் கொள்வார்களாம். யாரு? துணிந்த நன்மையினார், உயர்ந்தோர்கள். உயர்ந்தவர்கள் சொல்லிட்டாரு, ரொம்ப கீழானவர்கள் இன்னொருத்தர் சொல்லிட்டாரு, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டவர்களுக்கு பாருங்க நடுவான் தன்மையினார். நடுவான் தன்மையினார்னா இடைப்பட்டவர்கள் பொருள் கொள்ளுங்க, நடுவு நிலைமை உடையவர்கள் பொருள் கூடாது. புற துணிந்த நன்மையினார் நடுவு நிலைமை இல்லாதவர்கள் ஆயிரும் சரிங்களா? நடுவான் தன்மை இடைப்பட்டவர்கள், அவர்கள் அளவுக்கு உயர்ந்த பக்கமும் இல்ல, அதுக்காக தாழ்ந்தவர்களும் இல்ல. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமாங்க, இந்த புது நூல்களை என்ன செய்வாங்களா, ஒத்து பார்ப்பார்களாம், ஒப்பிட்டு பார்த்தோம் எது கூட, பழைய தொன்மையான அந்த சைவ நூல்களோடு ஒப்பிட்டு பார்ப்பார்களாம். நடுவான் தன்மையினார் பழமை அழகு ஆராய்ந்து தரிப்பன்னு சொல்லியிருக்காரு, புதுமை அழகு ஆராய்ந்து தரிப்பன் சொல்லலை என்பதை நான் உணர வேண்டும். ஏன்னா எப்படி எப்படி இல்லாம விளக்கம் சொல்லிட்டு இருக்கோம் நாம அந்த பாட்டுக்கு, அதுக்காக வேண்டி சொல்றேன். என்னன்னா முன்பே தோன்றிய நூலா இருந்தாலும் முப்பொருளை பற்றி விளக்கவில்லை, முப்பொருளை பற்றியே பேசவில்லைன்னா அது நல்ல நூல் அல்ல. இன்று தோன்றிய நூலா இருந்தாலும் அது முப்பொருளை பற்றி பேசுமானால் அது கைக்கொள்ள வேண்டிய நூல். அப்ப நடுவான் தன்மையினர் என்ன செய்வார்களா, இன்று பேசிய நூல் முப்பொருளை பற்றி அந்த தொன்மையான சைவ நூல்கள் மாதிரியே பேசுகின்றதா அப்படின்னு பழமை அழகு ஆராய்ந்து தரிப்பர். இந்த 3வது ஆள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன அப்படின்னா, இன்று தோன்றிய நூல்னா அந்த நூல் அவர்களுக்கு வேண்டியவர்கள் செய்தார் புகழ்வார்கள், வேண்டாதவர்கள் செய்தார் இகழ்வார்கள், அவர்களுக்கென்று ஒரு கருத்து இல்லைன்ட்டார். தமக்கென ஒன்றிலரே எதை வச்சு தீர்மானிக்கணுங்க நூல் உயர்ந்ததுன்னு, தவறு நலம் பொருளின் கண் சார்வாராய்ந்து அறிதல் அருமையா சொல்லிட்டார். ஏன்னா காய்தல உவத்தலோ வச்சுக்கிட்டா மெய்ப்பொருள் தோன்றாதுன்னு முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. காய்வதன்கண் உற்ற குணம் தோன்றாது, உவப்பதன்கண் குற்றமும் தோன்றாக்கடும் சொல்லிட்டாங்களே, அதனால பொருளை சார்ந்துதான் அறியணும். நாங்க அப்படி பொருளை அறிய தலைப்பட்டால் அப்பதான் நம்ம ஐயா மாதிரி ஆட்களை எப்ப சந்திப்போம், எப்ப அவருடைய ஐயப்பாடுகளெல்லாம் கேட்போம் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு வரணும். அது மாதிரி நிலை வரும்போதுதான் நம்மை வளர்க்கும், அது வளர்த்து 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 நம்ம தவங்களை முற்றுவிக்கின்ற நிலையை அடைவோம். அந்த நிலையில் ஞானம் கிடைக்கும், வீடு வேறு கிடைக்கும். நம்மளோட தனி சிறப்பு என்ன தெரியுமா, எந்த சமயமும் சொல்லாத ஒரு தனி சிறப்பு, எல்லா ஆன்மாக்களுக்கும் எத்தனை விதமான ஆன்மாக்களை பார்க்கவங்க, பொல்லாத கொடியவர்களை கூட நம்ம பார்க்கோம் இல்லையா, எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரு காலம் இல்லாவிட்டால் ஒரு காலத்துல நிச்சயமா சிவபெருமானுடைய திருவடி பேரு உண்டுங்க, சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு கூட ஒரு சர்ச்சை வந்தது, ஐயா மாதிரி பெரியவர்களும் அறிவார்கள், எல்லா ஆன்மாக்களுக்கும் முத்தி கிடைக்கிட்டா அது ஆணவமனம் நித்தம் அப்படின்னா செத்தான்மாவிடம் இருப்பதனாலே நித்தம்னு சுத்தியார்ல ஒரு இடத்துல சொல்லுவார் பாத்தீங்களா. அதை புடிச்சுக்கிட்டு ஆக பெத்தான்மாக்கள்னு ஒரு கூட்டம் என்னைக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும், அவை முத்தி பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அப்ப வந்து சுப்பிரமணிய பிள்ளைன்னு சொல்லிட்டு தூத்துக்குடி சார்ந்தவன் கருதுகின்றேன், சிதம்பராமலிங்க பிள்ளையருடைய ஆசிரியர், அவர் ஒரு சின்ன நூல் ஒன்று வெளியிட்டார், ரொம்ப சிறுசு ஆனா செறிவானது. சர்வ ஆன்மாக்களும் முத்தியை சார்ந்தே விடும் அப்படின்னு அதுக்கு நூலுக்கு பேரு. எல்லா உயிர்களும் முத்தியை அடைவது திண்ணம் அப்படிங்கிற அருமையான சான்றுகள்லாம் காட்டி, அதான் அந்த கால நூல்கள் என்னன்னா மேற்கோள் இல்லாம எழுதவே மாட்டாங்க, அருமையான சாத்திர சான்றுகள் எல்லாம் காட்டி எல்லா உயிர்களும் கட்டாயம் வீடு பேர் அடையும் என்று சொல்லி அருமையாக காட்டியிருக்கின்றார். அதனால ஐயா எனது சொன்னார்கள், அதை கூட சிலர் வந்து கொஞ்சம் ஐயோ தீட்சை இல்லாட்டா யமதூதர்களா நரகமா என்ன அப்படின்னா, தீட்சை பெற்றவர்களை யமதூதர்கள் அண்டமாட்டார்கள், அவர்கள் அவர்கள் சிவகணங்களால் உரிய பதங்களில் சேர்க்கப்படுவது சொன்னார்கள். ஐயா சொல்லும் போது அதுல ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணுங்க, நம்முடைய ஞானசந்த பெருமான் சொன்னார் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்னார் இல்லையா. அப்ப அவர் என்ன கற்றல் கேட்டல் உடையார்னா, கற்று கேட்டு அதன் வழி நடப்பவர்கள் நடக்கணும் அல்லவா, அவர்களை தான் கற்றல் கேட்டல் உடையார்னே சம்பந்த பெருமான் மதிக்கின்றார் இல்லையா. அதுபோல நேற்று சண்முகலையா அவர்கள் அருமையா சொன்னார்கள், தீட்சை பெற்றால் சிவபதங்கள் கிட்டும் சொன்னார்கள். அப்ப அதுக்கு நம்ம எப்படி நம்ம அதுக்கு பொருள் கொள்ளணும் அப்படின்னா, அவர்கள் அதை விளக்கிவிட்டார்கள், மேலும் ஞாபகப்படுத்துறேன், தீட்சை பெற்று அந்த நெறியிலே நடக்க வேண்டும், எந்த தீட்சை பெற்றிருக்கின்றோம் அதற்கு எந்த பொழுதிலே நாம் வந்து அந்த முறையான சந்தியாவந்தனத்தை அனுஷ்டிக்க வேண்டும், சிவாலய வழிபாடு அனுஷ்டித்து விளக்க வேண்டிய குற்றங்களை எல்லாம் விளக்கி இருந்தோம் என்றால் அப்பொழுது நமக்கு அந்த உரிய பலன் நிச்சயமாக கிட்டும். மற்ற சமயத்தவர்களுக்கு என்ன சொல்லியிருக்குங்க, நரகம்னா தீவினையை செய்தால் தாங்க நரகத்துக்கு போற அளவுக்கு ஒரு தீவினை செய்யணும், செய்தால்தான் நரகம்னு சொல்லியிருக்கு. அதனால மற்ற சமயத்தை அனுஷ்டித்தவர்களுக்கெல்லாம் நரகம்னு சொல்லி நான் நூல்னு சொல்லல, ஐயா அவர்களும் அப்படி சொல்லல, அது உங்களுக்கு தெரியும் தெளிவா சொன்னார்கள். என்ன அப்படின்னா அதுல சிவபிராசர் சொல்வார், திருப்பி திருப்பி அங்கதான் போண்டிருக்கு, வருவது போவது செல்வது ஆதலானும் அப்படிம்பாங்க. ஐயா என்ன வருவதுன்றாரு போவதுன்றாரு, போவதுன்னு சொன்ன போது செல்வது என்று இருக்காரு ஐயா அப்படின்னா, பழைய உரையாசிரியர்கள் அருமையா எழுதுனாங்க அதுக்கு என்னன்னா, வருவதுன்னா பிறப்பது, போவதுன்னா இறப்பது போக்குவரவு, செல்வதுன்னா மிக்க புண்ணியங்களையும் பாவத்தையும் பயனை அனுபவிக்க சொர்க்கநரகங்களுக்கு செல்லுதல் அப்படின்னு பழைய உரையாசிரியர்கள் எழுதினாங்க. அதுக்குரிய அந்த பெரிய புண்ணியமும் அந்த அளவு பெரிய பாவமும் புறநாட்டில் சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னா அங்கங்க போய் அனுபவிக்க வேண்டியதுதான். அதுக்குத்தானே உடைய வேற்று சமயத்தை பின்பற்றினான் அதனால இல்ல. சித்தியார பாருங்க சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, மனமது நினைய வாக்கு அழுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையிற் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி, நீங்க எந்த தெய்வத்தை வந்து உங்களுக்கு தெய்வம்னு கருதுகின்றீர்களோ எந்த சமய நெறியை பின்பற்றுகின்றதோ அந்த நெறிப்படி அந்த சமயம் சொன்ன தெய்வத்தை நீங்கள் வழங்கினால் அதுக்கு உண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தான் சொல்லியிருக்கு இல்லையா. ஆமா சார், அப்போ நமக்கு ஏன் சைவத்தை தான் இது பண்ணணும் அப்படின்னா, அங்க உரிய பலனை அந்த தேவதையின் வாயிலாக சிவபெருமானே கொடுப்பன், முனம் ஒரு கடவுள் எல்லா செயற்கும் முன்னிலையாம் என்றேன் முடிப்பார். என்ன சார் இப்படி சொல்றீங்க, அந்த தெய்வத்தை வணங்கினா அந்த தெய்வம் பலன் கொடுக்கும் சொன்னான்னு, அந்த தெய்வத்தின் வாயிலாக சிவபெருமான் பலன் கொடுக்கும் சொல்றீங்க, அது எப்படி அப்படின்னா, அது அப்படிதான்ப்பா, யாரோ ஒரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதவனுக்கு பாகனார்தான் வருவர் அப்படின்ட்டு, மாதவனுக்கு பாகனார் வருவர் இல்ல, மாதவர் பாகனார்தான் வருவர். ஏன் அந்த மற்ற தெய்வங்களே பலன் கொடுக்கூடாதோ, மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல்வினையும் செய்யும். அப்ப உயிர்கூட்டங்கள் தானா, உயிர்கூட்டத்தில் ஒண்ணுதான், மேலான ஒரு பதவியிலே இருக்கின்றன அவ்வளவுதான். ஆக பிரம்மா திருமால் எல்லாம் வந்து பதவிகளோட பேருங்க, போஸ்டோட பேரு, பிரதம மந்திரி இருக்கு இல்லையா, பிரதமர்னா அஞ்சு வருஷம் நினைக்கிறேன், என்ன அதையும் சொல்லதுக்கு துணிஞ்சு சொல்ல முடியல, பிரதம மந்திரினா அஞ்சு வருஷம், முதலமைச்சர்னா அஞ்சு வருஷம், ஒரு பதவி இருக்கு பாத்தீங்களா, அவர்களுக்கு அந்த பதவி ரொம்ப நீளம் அவ்வளவுதான், ரொம்ப நாள் அந்த பதவியில இருப்பாங்க, புண்ணியத்தின் பலனை அனுபவிக்கும் காலம், அப்புறம் அடுத்த வினை தள்ளுகின்ற நிமித்தம் பற்றி போக வேண்டியதுதான். அதான் இறப்புடைய அறங்களை செய்ததுனால இங்க இறப்பு இல்லாத தவங்களை நீங்க செய்றீங்க, அதனால சாரூபத்துக்கு அப்புறம் திருப்பி நீங்க கீழ்நிலைக்கு வரமாட்டீங்க. ஆமா, சாரூபத்துக்கு அப்புறம் இறங்கி வரமாட்டீங்க, சாரூபணிலிருந்து வந்தார் நம்பியாளர் வந்தார் என்ன ஆச்சு, அப்படி யாராவது வந்தால் அது இந்த உலகத்துக்கே அத மாதிரி ஒரு புண்ணிய காலம் வேற எதுவும் கிடையாது. ஏன் வந்தாருன்னா, தமிழ்நாடு அவ்வளவு செய்திருக்கிற தவங்களை எல்லாம் செய்துட்டு அப்ப அந்த தமிழ்நாட்டுக்கு உரிய பலனை கொடுக்க வேண்டாமா, அதனால சும்மா அப்படி கவலை நீ அழிஞ்சதை அப்படின்னு விளையாடுறார் சாமி. மாதவம் செய்த தெந்திசை வாழ்ந்திட அதற்காக வந்தார் இல்லையா. அங்கே திருத்தொண்ட தொகை தீதிலாம் திருத்தொண்ட தொகை தர, இந்த ரெண்டுக்காக தான் மனம் போக்கினார்பார் அப்படி முடிப்பாரு. ஆகையினாலே அங்க உள்ளவர்கள் இங்க வந்தா என்ன அர்த்தம், இங்க எத்தனையோ பேருக்கு வந்து முத்தி கிடைச்ச போது சுமந்த சுவாமிகள் வந்தார், என்ன நடந்தது அவருடைய திருமண வைபவத்தில் எல்லாருக்கும் முத்தி, இங்க அக்னியா இருப்பது சிவபெருமானே என்று கண்டார்கள். இல்லையா? அது காலம், அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள். ஆனா எத்தனையோ பேர் அந்த ஊர்ல இருந்திருக்கலாம், ஆனா எல்லாருக்கும் கிடைக்கல இல்லையா? குறிப்பிட்டவர்களுக்கு தான் கிடைச்சு. எல்லாருக்கும் அந்த கல்யாணத்துக்கு போகணுங்கிற எண்ணம் வரல இல்லையா? அந்த பக்கமுடைய ஆன்மாக்களுக்கு தான் கிடைக்கும். அது மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தார், இங்கதான் வாழ்ந்தாரு. ஆனா அவரும் ஒண்ணு, எல்லாரும் ஒன்னா. அவர் வாழ்ந்தார்னா எப்படி? அவரை தேடி சிவருமான வர்றார். அவரை தேடி சிவருமான் வந்து முதியவரா வர்றார். ஒவ்வொருத்தரும் சிவருமானுக்காக வேண்டி அப்படி உருகி உருகி தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாணிக்கவாசன் சொல்றதை பார்த்தா அதான் சண்மேலையாரோட அப்பப்ப நான் சொல்லிக் கொடுத்துண்டு. அவரோட சொல்லலாம், என்னையா எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கான்னு கூட அவர் நினைக்கலாம். ஆனால் எப்பவும் நான் அதை நினைப்பதுண்டு. மாணவி ஒவ்வொருத்தர் சிவருமான அடைவதற்கு அவர்கள் பண்ண பிரயத்தனங்கள் எல்லாம் பார்த்தா, அது திருவாதூர் புராணத்தில் சொல்ல போனா அதை வந்து அப்படி மாணிக்கவாசமே சொல்லுவார். திருவாதூர் புராணத்தை வர்றத சிவருமான் வந்து போயிட்டார். போன உடனே எய்தவந்திலாதார் எரியிற்பாயவும் மாலதுவாகி மயக்கமேதியும் பூதலமதனில் புரண்டு வீழ்ந்த அலறியும் காலி செய்தோடி கடலுகம் அண்டி நாத நாத என்று அழுது அலற்றி. இப்படிலாம் மெய்ப்பாடுகள் அடைகின்றார்கள். இன்னி செய்வீனையர் யாரினர் ஒருவாள், இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருவாள், துண்டிய பிணைமலர் கையினர் ஒருவாள், தொழுகையர் அழுகையர் தோள்கையர் ஒருவாள் அப்படின்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் மெய்ப்பாடுகளை அடைந்து அப்படி இது பண்ணிட்டு இருக்கும் போது இந்த நம்பி ஆறுவரை பாருங்க, அவரை தேடி சிவருமான் வரார். வந்து சும்மா இருக்காரா, எல்லாரும் கேட்டுக் கொள்ளுங்கள் அப்படிங்கார். இந்த நம்பி ஆறுவரன் என்னுடைய வழி வழி அடியவன், சிவருமான் வழிய வந்து சிவருமான் அடியவனாக ஆட்கொள்ளணும்னு இத்தனை நேரம் இப்ப ஆன்மாக்கள் இப்படி துடித்துக் கொண்டிருக்கும் போது இந்த ஆன்மா வந்து தடுத்து ஆட்கொள்ளணும், இப்ப இந்த ஆன்மாவுக்கு ஞாபகம் இல்ல, கல்யாண குளத்துல தான் இருக்கார். ஆனால் சிவருமானே வழிய வந்து எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த நம்பி ஆறுவரன் எனது வழி வழி அடியவன் சொல்லணும்னா அந்த ஆன்மா பண்ண தவம் இருக்கு, அந்த தவத்தை நம்ம நினைக்க முடியல. அதான் பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த விரான் என்று புகழப்பட்ட அந்த ஓமன்ய முனிவர் கூட தம்முடைய எட்டு உறுப்புகளும் நிலந்தோய வழங்குகின்றார். சீடர்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி, சிவ பரஞ்சோதி தவிர வேற எதையும் வணங்கியாத தாங்கள் இப்படி வணங்குகின்றிருக்கும் போது அவன் சிவருமானே தம்முடைய உள்ளத்தில் கொண்டவன் சொல்லி சுந்தரமூர் சுவாமியை சொல்றார். அதனால அவர்களும் இங்க வந்து அவதரித்திருக்கின்றார்கள். அப்படின்னா அது கீழே இறங்கிய நிலை அல்ல, நம்ம எல்லாம் வாழ்விப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். அதனால நம்ம தவம் வந்து வளர்ச்சி தான், அது இறப்பில்லாத தவம் தான். சாரோகம்னா அடுத்தால சாமீபம்னா அதுக்கப்புறம் சாரூபம்னா அதுக்கப்புறம் ஞானம் பெற்று சாயுஜ்யம் மேலான முத்தி நிலை தான். இந்த தேவலோக புண்ணியம் மாதிரி நிலை இல்லாத அறியக்கூடிய புண்ணியம் கிடையாது, சிவபுண்ணியங்களுடைய தன்மை அப்படி. ஆகையினாலே இந்த அழிதல் இல்லாத சிவபுண்ணியங்களை நாம் செய்ய வேண்டும், அதை செய்யக்கூடிய ஒரு நிலையிலே நம்மளை திருவுருள் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இது காரம் பொறுமையாக செய்யும் எடுத்த அன்பர்கள் அனைவருக்கும் அடியின் பணியுமான வணக்கம் தெரிவித்துக் கொண்டு திருச்சிட்டம்பலம்.